அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை. செப்டம்பர் மாதம் 21 சனிக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் எல் ஆர் ஜெகதீசன். இன்றைய தமிழோசையில் முதலில் செய்தி அறிக்கை, பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில். இலங்கையின் வடமாகாண சபை உள்ளிட்ட 3 மாகாண சபை தேர்தல்கள் இன்று நடந்து முடிந்திருக்கும் நிலையில் வடமாகாண வாக்காளர்கள் சிலரின் கருத்துக்கள்.
பிறந்த இடம் வந்து தையிட்டி, காங்கிரஸ் வந்துடுறேன். நாங்க 25 வருஷமாக எங்களோட வீட்டில இருந்து வெளிக்கிட்டுட்டா. இன்னுமே எங்களோட வீட்டை போய் பார்த்ததோ எதுவுமே இல்லை. எங்களோட வீட்டை போய் நாங்க சந்தோஷமா இருப்போம் என்று எதிர்பார்த்து தான் இந்த முறை எலெக்ஷன்ல ஓட் பண்ணி இருக்கிறான்.
இந்த தேர்தல்கள் முழுமையான நீதியாகவும் நியாயமாகவும் நடக்கவில்லை என்று கஃபே என்கிற தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்திருப்பது குறித்த செய்திகள்.
ஆராக்ஷகாஞ்ச மதிவர்ண கிரியாவளியட்ட மதிஹத்வீம சஹா ஹனுனா நோகாத் பீரிஸ் உத்துரை அபிதானோ விஷால வசந்தியேனோ பிரதேசவலட்ட ஆகாந்துக்கியான்.
தேர்தலில் வாக்குப்பதிவுகள் முடிந்து முடிவுகள் வரவிருக்கும் நிலையில் கள நிலவரம் குறித்து எமது செய்தியாளர்கள் தரும் நேரடி தகவல்கள், நிறைவாக நேயர் நேரம் ஆகியவற்றை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் உலக சேவையில் இருந்து முழங்கும் தமிழோசை.
செய்திகள் வாசிப்பவர் விமல் சொக்கநாதன். கென்யாவின் தலைநகர் நைரோபியில் மேட்டுக்குடி மக்கள் வாழும் பகுதியில் ஒரு அங்காடி வளாகத்தில் இடம்பெற்றுள்ள துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் குறைந்தது 20 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக கென்ய செஞ்சிலுவை சங்கம் அறிவித்திருக்கிறது. 50 அதிகமானோருக்கு காயம் பெற்றிருக்கிறது. முகமூடி அணிந்த ஒரு துப்பாக்கிதாரி அந்த வளாகத்திற்குள் நுழைந்து அங்குமிங்குமாக துப்பாக்கிச் சூடுகள் நடத்துவது இன்னும் கேட்கக்கூடியதாக இருக்கிறது என்று அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் ஒரு தீவிரவாத தாக்குதலாக இருக்கலாம் என்று மூத்த காவல்துறை அதிகாரி ஒருவர் கூறியிருக்கிறார். அந்த பகுதியை சுற்றி வளைக்கும் பணியில் பாதுகாப்பு படைகளோடு இராணுவத்தைச் சேர்ந்த குறிபார்த்து சுடும் படையினரும் இப்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். ஒரு இராணுவ உலங்கு வானூர்தி ஹெலிகாப்டர் ஒன்று வட்டமிட்டுக் கொண்டிருக்கிறது. தாக்குதலுக்கான பலர் ஆடுகளில் இரத்தக்கரைகள் இருந்ததை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த தாக்குதலில் பலர் பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் சொன்னாலும் இந்த தகவல் அதிகாரப்பூர்வமாக இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. பாகிஸ்தான் அரசாங்கத்தின் பிடியிலிருந்து மிக மூத்த தலிபான் தலைவரான முல்லா அப்துல் கனி பரதரை அரசாங்கம் விடுவித்திருக்கிறது. ஆப்கானிஸ்தானில் சமாதானத்தை கொண்டுவர பாகிஸ்தான் அரசு எடுத்து வரும் முயற்சிகளுக்கு உந்துதல் அளிக்கும் ஒரு முயற்சியாக அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் விடுவிக்கப்பட்டுள்ள தகவலை பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சக பேச்சாளர் உறுதி செய்தாலும் முல்லா பாரதர் எங்கே இருக்கிறார் என்பது தொடர்பாக எந்த தகவலும் இன்னும் வெளியாகவில்லை. பாகிஸ்தான் அரசின் இந்த நடவடிக்கையை ஆப்கானிஸ்தான அதிகாரிகள் வரவேற்றிருக்கிறார்கள். தாலிபான் அமைப்பின் முன்னாள் துணைத் தலைவரான அவரை ஒரு சமாதான தூதுவர் என்று ஆப்கான் அதிகாரிகள் வர்ணித்திருக்கிறார்கள். ஆனாலும் முல்லா பாரதர் தலிபான்கள் மீது எப்போதும் எந்த அளவுக்கு ஆளுமை உள்ளவர் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை என்று செய்தியாளர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இலங்கையின் வடபகுதியில் மிக முக்கியமான தேர்தலில் வாக்களிப்பு இப்போது நடந்து முடிந்திருக்கிறது. இதுபற்றி விரிவாக எமது செய்தி அரங்கத்தில் கவனிக்கிறோம். சிறிய அரசாங்கத்தில் இருக்கும் ரசாயன ஆயுதங்கள் குறித்து எதிர்பார்க்கப்பட்ட விவரங்கள் என்று தாம் கருதும் தகவல்கள் தமக்கு வந்து சேர்ந்திருப்பதாக சர்வதேச அளவில் ரசாயன ஆயுதங்கள் குறித்த கண்காணிப்பு குழுவான OPCW தெரிவித்திருக்கிறது. அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவிடையே ஏற்பட்ட ஒரு உடன்பாட்டின்படி அதிபர் அசாதின் சிறிய அரசு தன்னிடமுள்ள ரசாயன ஆயுதங்கள் குறித்த முழு தகவல்களையும் வெளியிட வேண்டிய காலக்கெடு இன்றோடு முடிவடையும் நிலையில் இந்த தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. தமக்கு பிடிக்கப்பட்டுள்ள தகவல்களை தமது தொழில்நுட்ப செயலகம் ஆராய்ந்து வருகிறது என்று OPCW கூறியிருக்கிறது. ஆனாலும் சிறிய அரசிடமிருந்து கிடைத்த விவரங்கள் குறித்து அந்த அமைப்பு எந்த தகவலையும் வெளியிடவில்லை. இதனிடையே சிறிய அரசு தான் தெரிவித்த விவரங்களில் எதையாவது மறைத்திருப்பது தெரிய வந்தால் அந்த நாட்டுக்கான தனது ஆதரவை ரஷ்யா கைவிடும் என்று மூத்த ரஷ்ய அதிகாரியான செர்ஜே இவானோவ் கூறியிருக்கிறார். பிலிப்பீன்ஸின் வடபகுதியிலும் தாய்வான் நாட்டிலும் பெருமழையையும் பீக்காற்றையும் ஏற்படுத்திய வல்லமிக்க சூறாவளி இப்போது சீனாவின் தென்கரையோரம் நோக்கி போய்கொண்டிருக்கிறது. இவ்வாண்டின் மிக மோசமான புயலின் தாக்கத்திற்கு ஹாங்காங் நகரம் தயாராகிக் கொண்டிருக்கிறது. ஹாங்காங் ஏர்லைன்ஸ், கத்தே பசிபிக், டிராகன் ஏர் ஆகிய விமான நிறுவனங்கள் தமது விமான பயணங்களை ரத்து செய்திருக்கின்றன. உசாஜி என்று பெயரிடப்பட்டுள்ள இந்த சூறாவளி தாய்வானுக்கும் பிலிப்பீன்ஸுக்கும் இடையிலான நீரிணையை கடக்கும்போது மண் சரிவுகளை ஏற்படுத்தி பல மரங்களை வேரோடு பிடுங்கி எறிந்து மின்சார கம்பங்களையும் உடைத்து வீழ்த்தி பேரழிவை ஏற்படுத்தியது. இதன் வேகம் மணிக்கு 200 விட அதிகம் என்று கூறப்படுகிறது. கொரிய பெருநாள் பிளவுபட்ட குடும்பங்களை மீண்டும் ஒன்றிணைக்கும் திட்டத்தை வடகொரிய அதிகாரிகள் காலவரையின்றி ஒத்திவைத்திருக்கிறார்கள். வடகொரிய தென்கொரிய எல்லைகளில் வாழும் சுமார் 100 குடும்பங்களை ஒன்றிணைக்கும் நிகழ்வு இதுவுடன் புதன்கிழமை நடைபெற ஏற்பாடாகியிருந்தது. தென்கொரியாவின் விரோத மனப்பான்மைதான் இது ஒத்திவைக்கப்பட்டமைக்கு காரணம் என்று வடகொரியாவின் செய்தி நிறுவனமான பியோங்யாங் கூறியிருக்கிறது. ஆனால் தென்கொரியாவின் சோல் நகரிலிருந்து எமது பிபிசி நுகர் கருத்து வெளியின் போது, உறவுகள் சந்திக்கவிருந்த கும்யாங் குற்றுலா நகர் மீண்டும் திறக்கப்படுவதை பற்றி இரு நாடுகளுக்கும் இடையில் கருத்து வேறுபாடல் ஏற்பட்டதுதான் இதற்கு காரணம் என்று கூறியிருக்கிறார். இத்தோடு செய்திகள் நிறைவடைந்தன.
செய்தி அரங்கத்தில் முதலில் நீண்ட இலங்கை கண்ணோட்டம். இலங்கைக்குள்ளும் சர்வதேச மட்டத்திலும் பெரும் ஆவலை உருவாக்கியிருக்கும் இலங்கையின் வடமாகாண சபை உள்ளிட்ட 3 மாகாண சபை தேர்தல்கள் இன்று சனிக்கிழமை பரபரப்பாக நடந்து முடிந்திருக்கின்றன. இதில் பெரிதும் பரபரப்பாக பேசப்படும் வடமாகாண சபை தேர்தல்கள் நடந்த விதம் குறித்து யாழ்ப்பாணத்தில் இருக்கும் செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கும் செய்தி தொகுப்பு.
இலங்கையின் வடமாகாணத்தில் அமைதியான முறையில் குறிப்பிட்டு கூறத்தக்க பெரிய அசம்பாவிதங்கள் எதுவுமின்றி வடமாகாண சபை தேர்தல் நடைபெற்று முடிந்திருக்கின்றது. தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர் ஒருவருடைய வீடு நேற்று அதிகாலை தாக்குதலுக்கு உள்ளாகி பலர் காயமடைந்ததை அடுத்து அச்ச நிலைமை காணப்பட்டிருந்த போதிலும், இன்று காலை 7 மணி முதல் அமைதியான முறையில் வாக்களிப்பு நடைபெற்றதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தின் முஸ்லிம் பகுதிகளிலும் வாக்களிப்பு அமைதியாகவும் சுறுசுறுப்பாகவும் இடம்பெற்றதை காண முடிந்தது. ஆங்காங்கே சிறு சிறு சம்பவங்கள் இடம்பெற்றிருந்த போதிலும், வவுனியா, மன்னார், கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களிலும் மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பில் கலந்து கொண்டிருந்தார்கள். காலையில் வாக்களிப்பு மந்த நிலையில் இருந்த போதிலும், 10 மணிக்கு பின்னர் வாக்களிப்பதில் மக்கள் சுறுசுறுப்பாக ஈடுபட்டிருந்ததாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள்.
நான் தான் முதலாவதாக போட்டு அளிச்சினான். போன முறை நடந்த எலெக்ஷனோட இந்த முறை எங்களுடைய மக்கள் கூடிய அளவு வாக்களிக்க வேண்டிய தேவை இருக்கிறது. தேவை என்பது உணர்வு ரீதியாக ஏற்படுத்தப்பட்ட விஷயம். நாங்கள் தொடர்ந்து துன்பப்பட்டுக் கொண்டிருக்க முடியாது, வேதனைப்பட்டுக் கொண்டிருக்க முடியாது. நமக்கு ஒரு வாக்களிப்பதன் மூலம் தான் நமது சுதந்திரத்தை வெளிப்படுத்த முடியும். அதை விட வேறு ஒரு சுதந்திரம் எங்களுக்கு இருக்க முடியாது. எனவேதான் முடிய வல்லன நமது விடுதலை உணர்வை காட்டுவதற்காக வாக்களிக்க வந்திருக்கின்றேன்.
தமிழ் மக்கள் அனைவரும் கூட்டமைப்புக்கு தான் போடுவார்கள். அச்சுறுத்தல்கள் மத்தியில தான் இந்த தேர்தல் நடக்குது. ஆட்டோக்களை இருக்கிறாங்க, வீடு சுத்தி வளைக்கிறாங்க, அப்படியான ஒரு பிரச்சனைகளை உண்டு பண்றாங்க. எங்களோட சொந்த மண்ணில வாக்களிக்கிறதுக்கு நாங்கள் துணிஞ்சு நிக்கணும். என்ற வாக்குன்றது தமிழ் என்னப்பட்ட ஒரு மனிதனுக்கும் இந்த இலங்கையில வளர்ற ஒருவருக்கும் சுதந்திரம். அது வாக்களிக்க வேணும் கட்டாயம் ஒருவரும். என்ன அவனவன் விருப்பத்துக்கு அளிக்கிறதா வாக்கு.
எங்களோட தமிழ் மக்கள் அழிஞ்சு போயிருக்கணும். அழிவுகளும் தீரங்களை சந்திச்சு கொண்டிருக்கணும். தமிழ் மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு சுபிட்சமான எதிர்காலமும் அதனுடன் கூடிய ஒரு அரசியல் உரிமையும் பெற்றுத்தரக்கூடிய ஒரு கட்சி வெல்லணும் என்று நான் ஆசைப்படுறேன். சாதுரியமான புத்திசாலித்தனமான ஒரு அரசியல் அணுகுமுறையை நான் இந்த மக்களும் ஏற்றுக்கொள்ளணும். அதைத்தான் சிங்கள அரசாங்கமும் அந்த அந்த அணுகுமுறையில் தான் சிங்கள அரசாங்கத்திட்ட இருந்து தமிழ் மக்களுக்கான உரிமையையும் அபிவிருத்தியையும் பெற்றுக் கொடுக்கலாம் என்றது என்னுடைய கருத்து.
நாங்கள் அரசாங்க உத்தியோகத்தர் மஹிந்த ராஜபக்சே கையில் பலப்படுத்தணும் என்ன நோக்கினா அவைத்திலே வாக்களிக்கிறேன்
என்று இன்று வாக்களிப்பில் கலந்து கொண்ட சிலர் தமது உள்ள கிடக்கைகளை எம்மிடம் கூறினார்கள். இதேவேளை வலிகாமம் வடக்கிலிருந்து நீண்டகாலமாக இடம்பெயர்ந்துள்ள மக்களும் நெருக்குதல்களுக்கு மத்தியில் தூரடங்களில் இருந்து வந்து வாக்களித்திருக்கின்றார்கள்.
பிறந்த இடம் வந்து தையிட்டி, காங்கிரஸ் வந்துற. நாங்கள் 25 வருஷமாக எங்களோட வீட்டிலேருந்து வெளிக்கிட்டுட்டோம். இன்னுமே எங்களோட வீட்டை போய் பார்த்ததோ எதுவுமே இல்லை. எனக்கும் மற்றவையை போல எங்களோட வீட்டில் இருந்து விளையாடி சந்தோஷமாக இருக்கணும்னு சரியான விருப்பம். அப்போ அதால் எங்களோட வீட்டை போய் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம்னு எதிர்பார்த்து தான் இந்த முறை எலெக்ஷனில் ஓட் பண்ணியிருக்கிறோம். 20 கிலோமீட்டர் தொலைவில் இருந்து தான் இப்போ வந்து ஓட் பண்ணுறோம்.
இந்த எலெக்ஷனில் எங்களுக்கு சுதந்திரமாக வாக்களிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான இடையூறுகள்லாம் இருக்குது, இருந்துண்டான் இருக்குது. தங்களுக்கு வாக்களிக்கும்படி நெருக்குதல் கொடுத்துண்டான் இருக்கணும். பரவாயில்ல, துண்டு பிரசுரங்கள் செய்து கொண்டே இருக்கிறாங்க. இன்றைக்கு கேட்டில் உணர்ந்து வச்சிருக்காங்க துண்டு பிரசுரங்க, வீடுகளில் போய் சொல்லியிருக்கிறாங்க தங்களுக்கு ஓட் பண்ணுங்கன்னு சொல்லி.
யாழ்ப்பாணத்தில் உள்ள முஸ்லீம் மக்களும் பெரும் எதிர்பார்ப்புடன் இந்த தேர்தலில் வாக்களித்திருக்கின்றார்கள். இதற்கிடையில் சாவக்கச்சேரி வரணி பகுதியில் வாக்களிப்பு நிலையம் அமைந்துள்ள ஒரு பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி பிரிவு சம்பவத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வேட்பாளர் சயந்தன் அவர்களின் வாகனம் சேதமடைந்திருக்கின்றது. இது பற்றி நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜ் அவர்களிடம் கேட்டேன்.
திரு சயந்தன் எங்களுடைய வேட்பாளர் சாவக்கேரியை சேர்ந்தவர். சாவக்கேரி பிரதேசவையினுடைய உபதவியாளராக இருக்கின்ற சங்கராசா என்பவரை புலிசார் பிடித்து வைத்திருந்ததாக ஒரு செய்தி அவர்களுக்கு கிடைத்து அங்கே போயிருக்கிறார். ஆனால் அவர் ஏற்கனவே பிடிக்கப்பட்டு விட்டார். சயந்தன் எங்களுடைய வேட்பாளர் இன்னொரு வாக்களிப்பு நிலையத்துக்கு போறதுக்காக புறப்பட்டிருக்கின்ற அவர் புறப்பட்ட போது ராணுவத்தினர் பிரசன்னம் அந்த இடத்திலே இருந்ததாக தெரிகிறது. சற்று நேரத்தில் அவருடைய வாகனத்தை நோக்கி துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டிருக்கிறது
என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் சேனாதிராஜ் அவர்கள். இதே போன்று வவுனியா மாவட்டம் நெடுங்கேணி சின்னடம்பன் பகுதியில் வாக்களிப்பு நிலையத்திற்கு வெளியில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவருடைய துப்பாக்கி தவறுதலாக வெடித்த போது துப்பாக்கி குண்டு மரம் ஒன்றில் மோதி சிதறியதில் சிறுமி ஒருவர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
யாழ்ப்பாணத்தில் இருக்கும் செய்தியாளர் மாணிக்க வாசகம் வழங்கிய செய்தி தொகுப்பை கேட்டீர்கள். யாழ்ப்பாணத்தின் தற்போதைய செய்திகளை நமக்கு நேரடியாக கொடுப்பதற்காக மாணிக்க வாசகம் அவர்கள் நமது நேரடி தொடர்பில் இருக்கிறார். மாணிக்க வாசகம், இன்றைய வாக்கு சதவீதம் என்ன வடமாகாண சபை தேர்தலில்?
வடமாகாணத்தை பொறுத்த மட்டில் மன்னார் மாவட்டத்திலேயே அதிகூடிய மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். இங்கு 70% மக்கள் வாக்களித்திருப்பதாக மன்னார் அரசாங்க அதிபர் தெரிவித்திருக்கின்றார். வவுனியா, கிளிநொச்சி, முல்லைத்தீவு ஆகிய மாவட்டங்களில் 68% மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் 60% மக்களும், ஏனைய 3 மாவட்டங்களிலும் 68% மக்களும் வாக்களித்திருக்கின்றார்கள். இந்த தகவலை அந்த அரசாங்க அதிபர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். அமைதியான முறையில் வாக்களிப்பு நடந்ததாகவும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள்.
சரி, வாக்கு எண்ணிக்கை துவங்கிவிட்டதா? குறிப்பாக தபால் வாக்குகள் எண்ணப்பட்டு விட்டதாக அறிகிறோம், என்ன நிலவரம்?
வாக்களிப்பு நிலையங்களிலிருந்து வாக்குப்பட்டிகள் கொண்டு வரப்பட்டு எண்ணிக்கை நிலையங்களில் பகிர்ந்து கொடுக்கப்பட்டு வாக்குகளை எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்தில் முல்லைத்தீவு மாவட்டத்திற்கான அஞ்சல் வாக்கு பெறுவர்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதன்படி இலங்கை தமிழரசு கட்சி 646 வாக்குகள், ஐக்கிய தேசிய மக்கள் சுதந்திர முன்னணி 146 வாக்குகள், ஐக்கிய தேசிய கட்சி 2 வாக்குகள். மற்ற வாக்களிப்பு நிலையங்களில் எண்ணப்படுகின்ற வாக்கு முடிவுகள் அதனுடைய பெறுவர்கள் கூடிய விரைவில் வெளிவரும் என்று அதிகாரிகள் கூறியிருக்கின்றார்கள்.
நன்றி மாணிக்க வாசகம். மேலதிக விவரங்களை நிகழ்ச்சியின் இறுதியில் பார்ப்போம். நன்றி. யாழ்ப்பாணத்தில் தற்பொழுது இருக்கும் செய்தியாளர் மாணிக்க வாசகம். இதேவேளை, இந்த தேர்தல்கள் முழுமையான நீதியாகவும் நியாயமாகவும் நடக்கவில்லை என்று கஃபே என்கிற தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு இன்று கொழும்பில் குற்றம் சுமத்தியிருக்கிறது. இதுகுறித்த செய்தியை தருகிறார் கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி.
இலங்கையில் வடக்கு, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களில் நடந்து முடிந்திருக்கின்ற மாகாண சபை தேர்தல்கள் நீதியாகவும் நியாயமாகவும் நடக்கவில்லை என்று கஃபே என்ற உள்நாட்டின் சுயாதீன தேர்தல் கண்காணிப்பு அமைப்பு தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக 5 மாவட்டங்களை உள்ளடக்கிய வடக்கு மாகாணத்தில் பல இடங்களில் இராணுவத்தினரும் இனந்தெரியாத குழுவினரும் மக்களை அச்சுறுத்தியிருப்பதுடன் தேர்தல் பிரச்சாரங்களிலும் ஈடுபட்டிருப்பதாக கண்காணிப்பாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர்.
ஆரக்ஷகாஞ்ச மதிவர்ண கிரியாவளியட்ட மதிஹத்வீம சஹா ஹந்துனா நோகாத் பீரிஸ் உத்துறை அப்பிதானா விஷால வசந்தியேனோ பிரதேசவலட்ட ஆகாந்தூக்கியான்வித்தி.
யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களில் இராணுவத்தினர் சம்பந்தப்பட்ட இவ்வாறான 11 சம்பவங்கள் பதிவாகி இருப்பதாக கஃபே அமைப்பின் இயக்குநர் கீர்த்தி தென்னக்கோன் கொழும்பில் இன்று மாலை நடந்த ஊடக சந்திப்பில் கூறினார். வடக்கில் யாழ்ப்பாணம், கொடிகாமம் மற்றும் வவுனியா பகுதிகளில் 2 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் பிரபல உதயன் நாளிதழை போன்ற போலியான பத்திரிகை பிரதிகளை அச்சிட்டு வெளியிட்டவர்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளர் அனந்தி சசிதரன் இபிடிபி கட்சிக்கு மாறிவிட்டதாக போலியான செய்தியை பரப்ப முயன்றிருக்கிறார்கள். யாழ்குடா நாட்டில் இன்று அதிகாலை தென்பட்ட திடீர் சுவரொட்டிகளில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முதலமைச்சர் வேட்பாளர் விக்னேஸ்வரனின் விருப்பு இலக்கத்தை மாற்றி மக்களை திசை திருப்ப முயற்சிகள் நடந்திருக்கின்றன.
திராவிட ஜாதிக சந்தானே பிரதான அபேட்சக்கையா விக்னேஸ்வரன் மகாத்மியாகே மனாபாங்க வியாஜவ சகாஸ்கர்பு போஸ்டர் அதை ஆப்பனே டிஸ்ட்ரிக்டே சமார பிரதேசவள தாக்கினட்ட லகுணா மேயாத் மெவனிம ஆகாரே.
இது தவிர வடக்கில் சாவகச்சேரி, கொடிகாமம் மற்றும் மன்னார் உள்ளிட்ட பல இடங்களில் உள்நாட்டின் சுயாதீன கண்காணிப்பாளர்கள் வாக்களிப்பு நிலையங்களுக்குள் செல்ல விடாமல் தடுக்கப்பட்டிருக்கிறார்கள். தேர்தலுக்கு முன்னரும் பல்வேறு இடையூறுகளை சந்தித்திருந்த தேர்தல் கண்காணிப்பாளர்கள் பல சந்தர்ப்பங்களில் தாக்கப்பட்டும் அச்சுறுத்தப்பட்டும் உள்ளனர். கிளிநொச்சியில் இன்று பகல் 2 மணியளவில் கஃபே கண்காணிப்பாளர் ஒருவர் இபிடிபியின் ஆதரவாளர்களால் தாக்கப்பட்டதாக கஃபே இயக்குனர் கீர்த்தி தென்னக்கோன் கூறினார். முல்லைத்தீவு மாந்தை கிழக்கு பகுதியில் 2 வீடுகள் தீ வைத்து எரிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இதேவேளை மத்திய மாகாணத்தில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வாழும் நுவரெலியா மாவட்டத்திலும் கண்டி, மாத்தளை போன்ற பகுதிகளிலும் தோட்டப்புறங்களில் இன்றும் சட்டவிரோத பிரச்சாரங்கள் நடந்திருக்கின்றன. கம்பளை, பன்வில பகுதிகளிலும் துப்பாக்கிச்சூடுகள் நடந்துள்ளன. வடமேல் மாகாணத்தில் புத்தளம் மாவட்டம் வெண்ணப்பூ பகுதியில் இன்று அதிகாலை ஐக்கிய தேசிய கட்சி ஆதரவாளர்களின் 4 வீடுகள் தாக்கப்பட்டுள்ளன. இலங்கையில் முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு இம்முறை மாகாண சபை தேர்தலில் மொத்தமாக 576 தேர்தல் விதி மீறல்கள் நடந்திருக்கின்றன. நேற்று நள்ளிரவு முதல் இன்று மாலை வாக்குப்பதிவு முடிந்த காலம் வரை 86 சம்பவங்கள் கஃபே அமைப்புக்கு பதிவாகியிருக்கிறது.
தேர்தல்
காலத்தை போலவே வாக்குகள் எண்ணப்படும் நடவடிக்கைகளை கண்காணிக்கவும் கஃபே நிறுவனம் தேர்தல் ஆணையாளரிடம் அனுமதி கோரியிருந்தது. ஆனால் அதற்கு அனுமதி கிடைக்காதமை தேர்தல் முறையின் வெளிப்படை தன்மையே கேள்விக்குள்ளாக்கியிருப்பதாகவும் ஒட்டுமொத்தத்தில் இந்த மாகாண சபை தேர்தல் நீதியாகவும் நியாயமாகவும் அமையவில்லை என்றும் கஃபே அமைப்பு தனது கண்காணிப்பை வெளியிட்டிருக்கிறது.
கொழும்பில் இருக்கும் செய்தியாளர் ஜெயபிரகாஷ் நல்லசாமி. இது குறித்த மேலதிக விவரங்களை தருவதற்காக நம்முடன் நேரடி தொடர்பில் இருக்கிறார் ஜெயபிரகாஷ். ஜெயபிரகாஷ், கஃபே அமைப்பினுடைய இந்த குற்றச்சாட்டுகளுக்கு அரசு தரப்பிலிருந்தோ தேர்தல் ஆணையத்திடமிருந்தோ ஏதாவது பதில் வந்திருக்கிறதா?
ஆமாம் ஜெகதீசன், இன்று மாலை கஃபே அமைப்பினர் கொழும்பில் நடத்திய ஊடகவியலாளர் சந்திப்பை தொடர்ந்து இலங்கை தேர்தல்கள் திணைக்களமும் தேர்தல்கள் ஆணையாளரும் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பை இன்று மாலை 6 மணி அளவில் நடத்தியிருந்தார். அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்த கருத்து, வடக்கு, வடமேல் மற்றும் மத்திய மாகாண சபை தேர்தல் வாக்களிப்புகள் அமைதியாகவும் சுதந்திரமாகவும் நீதியாகவும் இடம்பெற்று முடிந்திருக்கின்றன. தேர்தல் கடந்த காலங்களோடு ஒப்பிடும்போது மிகவும் நீதியாகவும் சுதந்திரமாகவும் தான் நடந்தது என்று அவர் கூறியிருக்கிறார்.
மத்திய மாகாண மற்றும் வடமேல் மாகாண சபையினுடைய வாக்கு சதவீதம் என்னவாக இருக்கிறது அதிகாரப்பூர்வமாக?
ஆமாம், அதிகாரப்பூர்வமாக அந்தந்த பிரதேசங்களின் தெரிவத்தாட்சி அதிகாரிகள் இந்த புள்ளி விவரங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். கண்டி மாவட்டத்தில், மத்திய மாகாணத்தின் கண்டி மாவட்டத்தில் 60% வாக்குப்பதிவும், மாத்தறை மாவட்டத்தில் 60% வாக்குப்பதிவும், நுவரெலிய மாவட்டத்தில் 65% வாக்குப்பதிவும் நடந்திருக்கிறது. இந்த பிரதேசங்கள் பெரும்பாலும் தோட்ட தொழிலாளர்களை உள்ளடக்கிய பிரதேசங்கள். இங்கு காலை பொழுதில் வாக்குப்பதிவு மிகவும் மந்தகடியாகவே இருந்தது. ஆனால் பின்னேரம் வேலை தொழிலாளர்களுக்கு ஓய்வு வழங்கப்பட்டிருந்தது வாக்களிப்புக்காக 4 மணி நேரம். அந்த ஓய்வு நேரத்தில் சடுதியான அதிகரிப்பு வாக்குப்பதிவு இடம்பெற்றிருக்கிறது. அதேபோல் வடமேல் மாகாணத்தில் புத்தளம் மற்றும் குருநாகல் மாவட்டங்கள் 2 மாவட்டங்களிலும் 55% வாக்குப்பதிவு நடந்திருக்கிறது.
வாக்குப்பதிவு முடிந்து வாக்கு எண்ணிக்கை தொடங்கிவிட்டதாக அறிகிறோம். என்ன ஏதாவது தகவல்கள் வந்திருக்கிறதா, குறிப்பாக தபால் வாக்குகள் தொடர்பாக ஏதாவது தகவல் வந்திருக்கிறதா?
வாக்குப்பதிவு இன்று மாலை, ஆமாம் இன்று மாலை மஹிந்த தேசப்பிரிய ஆணையாளர் அவர்கள் தெரிவித்த கருத்தின்படி இந்த இரவு 12 மணிக்குள் முதலாவது முழுமையான முடிவை அறிவிப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அதே போல காலை 6 மணிக்குள் முழுமையான முடிவுகளையும் அவர்களால் வெளியிட முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். இருந்த பொழுதிலும் கண்டி மாவட்டத்தில் பகத்துதும்புர என்கின்ற ஒரு பிரதேசத்தில் பண்பில என்ற பகுதியில் இந்த துப்பாக்கிச் சூட்டு நடந்த இடத்தில் மட்டும் தற்காலிகமாக வாக்கு எண்ணும் பணிகள் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக உள்ளூர் செய்தியாளர் ஒருவர் நம்மிடம் பிபிசி தமிழ்ச்சியிடம் தெரிவித்திருக்கிறார். இதே போல தற்பொழுது வரை வந்திருக்கின்ற முடிவுகளின் படி வடக்கே முல்லைத்தீவு மாவட்டத்தின் தபால் என்னும் வாக்கு தபால் வாக்குகள் மட்டும் முடிவுகள் மட்டும் முறையாக இருக்கின்றன. அதில் இலங்கை தமிழரசு கட்சி முன்னணியில் இருக்கிறது.
நன்றி ஜெயபிரகாஷ். தேவைப்பட்டால் நிகழ்ச்சியின் இறுதியில் வருகிறோம். அது ஜெயபிரகாஷ் நல்லசாமி. அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இலங்கை விமானம் ஒன்று பிரிட்டனில் அவசரமாக தரையிறக்கப்பட்டு அதிலிருந்த இருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுகுறித்த மேலதிக விவரங்களை தருகிறார் சிவராமகிருஷ்ணன்.
இலங்கையிலிருந்து லண்டன் ஹீத்ரோ விமான நிலையம் வந்த இலங்கை விமான சேவையின் விமானம் ஒன்று திடீரென்று ஹீத்ரோவிலிருந்து ஸ்டான்செட் விமான நிலையத்திற்கு திருப்பி விடப்பட்டு அங்கே அவசரமாக தரையிறக்கப்பட்டது. ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான இந்த விமானத்தில் இருந்த இருவரை ஸ்டான்செட் காவல்துறையினர் கைது செய்திருக்கின்றார்கள். விமானத்தின் பாதுகாப்பை ஆபத்துக்குள்ளாக்கிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் கூறுகின்றார்கள். A330 ரக ஏர்பஸ் விமானத்தில் 267 பயணிகள் பயணம் செய்து கொண்டிருந்த வேளையில் நேற்று, அதாவது வெள்ளிக்கிழமை இரவு சுமார் 7:30 அளவில் இந்த திசை திருப்பலும் திடீர் தரையிறக்கமும் நடந்திருக்கின்றது. இந்த விமானத்தில் இருந்த அனைத்து பயணிகளும் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டு வெளியில் அனுப்பப்பட்டு விட்டதாகவும் அதிகாரிகள் கூறுகின்றார்கள். நிமால்கா தர்மஸ்ரீ இந்த விமானத்தில் பயணம் செய்த ஒரு பெண்மணி. இந்த விமானத்தில் உடல் நலம் குறைந்தவர் போல ஒருவர் பாசாங்கு செய்தார். பிறகு காவல்துறையினர் வந்து அவரை அழைத்துச் சென்றனர். அதுவரை எமக்கு என்ன நடக்கிறது என்பது தெரியாது. ஆனால் விமானத்தில் ஒரு பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனை இருப்பதாகவே எமக்கு தெரிவிக்கப்பட்டது. சந்தேக நபரை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து சென்றார்கள். நாங்கள் விமான நிலையத்தில் சுமார் 8 மணி நேரம் தங்க வேண்டியதாயிற்று. எமக்கு விமான நிலையத்தில் எந்த உதவிகளும் கிடைக்கவில்லை. எமது உடைமைகளும் இன்னும் வந்து சேரவில்லை என்றார் இந்த விமானத்தில் பயணம் செய்த இலங்கை பெண்மணியான நிமால்கா தர்மஸ்ரீ. இந்த விமானத்தில் பயணம் செய்த இருவரை கைது செய்திருக்கும் காவல்துறையினர் அவர்கள் இருவரும் பிரிட்டிஷ் பிரஜைகள் என்றும், ஒருவருக்கு 49 வயது என்றும், மற்றவருக்கு 57 வயதும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். இந்த இருவரும் இலங்கையில் தங்களின் அனுமதிக்கப்பட்ட விசா காலத்திற்கும் அதிகமாக தங்கியிருந்தவர்கள் என்றும், இதற்காக அவர்களை இலங்கை அதிகாரிகள் பிரிட்டனுக்கு பலவந்தமாக திருப்பி அனுப்பினார்கள் என்றும் இலங்கை விமான சேவையின் நிறுவனத்தின் சார்பில் பேசவல்ல அதிகாரி திபால பெரேரா பிபிசியிடம் தெரிவித்தார். இவர்களில் ஒருவர் தம்மிடம் வெடிகுண்டு இருப்பதாக தமக்கு அருகில் அமர்ந்திருந்த பயணியிடம் கூறியதாகவும், இதை கேட்ட அந்த பயணி உடனடியாக விமான பணியாளர்களிடம் இதுகுறித்து தெரிவித்ததாகவும், அந்த தகவல் காரணமாகவே இந்த விமானம் திடீரென்று ஹீத்ரோவிலிருந்து ஸ்டான்செட்டுக்கு திருப்பப்பட்டதாகவும் அவர் கூறுகின்றார். கைது செய்யப்பட்ட இருவரில் ஒருவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், மற்றவரிடம் காவல் நிலையத்தில் விசாரணைகள் நடந்து வருவதாகவும் தெரிவித்திருக்கும் அதிகாரிகள் இதுகுறித்த புலனாய்வுகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் கூறுகின்றார்கள்.
பிபிசி செய்திகளை தமிழில் தந்தவர் சிவராமகிருஷ்ணன். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கிரிக்கெட் வாரிய தலைவரின் மருமகன் குருநாத் மையப்பன் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. இதுகுறித்த மேலதிக தகவல்களை தருகிறார் மீண்டும் சிவராமகிருஷ்ணன்.
இந்த ஆண்டு நடைபெற்ற ஐபிஎல் கிரிக்கெட் போட்டிகளில் முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கிரிக்கெட் வாரிய தலைவரின் மருமகன் குருநாத் மையப்பன் மீது குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. போட்டிகளின் மீது பந்தயம் கட்டியது, ஸ்பாட் ஃபிக்சிங்களில் ஈடுபட்டது தொடர்பாக அவர் மீது மும்பை காவல்துறையினர் குற்றப்பத்திரிகையை சமர்ப்பித்துள்ளார்கள். குருநாத் மையப்பனுடன் நடிகர் விண்டு தாராசிங் மற்றும் 20 பேர் மீதும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மும்பை காவல்துறையின் சட்டம் 130 கீழ் போட்டிகளில் பந்தயம் கட்டியது தொடர்பான குற்றச்சாட்டு குருநாத் மையப்பன் மீது பிரதானமாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த குற்றப்பத்திரிகையில் பாகிஸ்தானின் கிரிக்கெட் நடுவர் ஆசாத் ரவூஃபின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. பாகிஸ்தானைச் சேர்ந்த மேலும் சில இடைத்தரகர்களின் பெயர்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. குருநாத் மையப்பன் அணியின் உத்திகளை வெளியாட்களுக்கு கசியவிட்டார் என்றும் குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிலும் குறிப்பாக தான் சார்ந்துள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மீதே அவர் பந்தயம் கட்டினார் என்று மும்பை காவல்துறையினர் கூறுகின்றார்கள். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உத்திகள் குறித்த தகவல்களை குருநாத் மையப்பன் பந்தய சூதாட்ட தரகரான விண்டு தாராசிங்குடன் பகிர்ந்து கொண்டார் என்றும், அதையடுத்து விண்டு போட்டிகள் மீது பந்தயம் கட்டுதல் மற்றும் ஸ்பாட் ஃபிக்சிங்கில் ஈடுபட்டார் என்றும் குற்றச்சாட்டுகள் பதியப்பட்டுள்ளன. தான் மற்றும் மெய்யப்பன் ஆகிய இருவர் சார்பிலும் புக்கிகள் மூலம் விண்டு தாராசிங் பணம் கட்டினார் என்று மும்பை காவல்துறை பதிவு செய்துள்ள குற்றப்பத்திரிகை கூறுகிறது. இதனிடையே இந்த விஷயம் தொடர்பில் தனக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை என்றும், சட்டம் தனது கடமையை செய்யும் என்றும் கிரிக்கெட் வாரியத்தின் தலைவர் ஸ்ரீனிவாசன் கூறியுள்ளார். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் உரிமத்தை வைத்துள்ள இந்தியா சிமெண்ட்ஸ் நிறுவனம் ஸ்ரீனிவாசன் குடும்பத்தாருக்கு சொந்தமானது என்பதும், மெய்யப்பன் மீதான குற்றச்சாட்டுகள் எழுந்ததை அடுத்து அவர் கிரிக்கெட் வாரிய தலைவர் பதவியிலிருந்து தற்காலிகமாக விலகினார் என்பதும் குறிப்பிடத்தகுந்தது.
செய்திகளை தொகுத்து தந்தவர் சிவராமகிருஷ்ணன். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நேயர் நேரம் வழங்குகிறார்கள் மணிவண்ணன் மற்றும் பூபாலகிருஷ்ணம் சீவகன்.
வணக்கம் நேயர்களே, இந்த வார நேயர் நேரம் நிகழ்ச்சியிலும் உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் வாய்ப்பு குறித்து மகிழ்ச்சி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள நம்முடன் இருக்கிறார் சிவகன். நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் தமிழோசை ஒலிபரப்பாகும் அலைவரிசைகள் குறித்த விவரங்களை ஒருமுறை தரலாமே சிவகன்.
ஆம், தமிழோசை நிகழ்ச்சிகளை சிற்றலைவரிசைகள் மூலம் கேட்கும் நேயர்கள் மறு அறிவித்தல்கள் வருகின்ற வரை 31 மீட்டரில் 9500 கிலோஹெர்ட்ஸ், 22 மீட்டரில் 13830 கிலோஹெர்ட்ஸ் மற்றும் 19 மீட்டரில் 15690 கிலோஹெர்ட்ஸ் ஆகிய அலைவரிசைகளின் மூலம் கேட்க முடியும்.
சரி, முதலில் கடந்த வாரம் ஒரு நேயர் சொல்லாமல் கொல்லும் சர்க்கரை என்ற தொடரை மீண்டும் கேட்பது எப்படி என்று கேட்டதற்கு நமது இணையதளத்தில் தேடினால் கிடைக்கும் என்று கூறியிருந்தோம். இது குறித்து மீண்டும் எழுதும் பொள்ளாச்சி தேவநல்லூர் நேயர் ஜி செந்தில்குமார் இது பற்றிய விவரம் கேட்டு எழுதியிருக்கிறார். நமது நேயர்கள் சிலருக்கு சர்ச் என்ற வசதியை பயன்படுத்தி ஒரு செய்தியை தேடுவது இன்னும் தெளிவுபடாத விஷயமாகவே இருப்பது போல தெரிகிறது. எனவே நேயர்களின் வசதிக்காக இந்த தொடருக்கான இணைப்பை ஓரிரு நாட்கள் இணையதளத்தில் தெரியும்படி வைத்திருக்க முயல்கிறோம். இந்த இணைப்பை பயன்படுத்தி அந்த தொடரை கேட்க விரும்பும் நேயர்கள் மீண்டும் கேட்கலாம். நன்றி.
பிரிட்டனில் முஸ்லீம் பெண்ணொருவர் நீதிமன்றத்தில் விசாரணையின் பொழுது முகத்திரை போடக்கூடாது என்ற நீதிமன்ற உத்தரவை பற்றி எழுதுகின்ற பாரிஸ் நேயர் ஆமின் அஷீக், முஸ்லீம்கள் மாத்திரமல்ல யாரென்றாலும் பொது இடத்தில் முகத்தை திரையால் மறைப்பது அவர் யாரென்று அடையாளப்படுத்த முடியாது, இது தவறு செய்பவர்களுக்கு சாதகமாகவும் இருக்கும் மற்றும் இஸ்லாமிய மதம் பெண்கள் முகத்தை திரையால் மறைக்க கூறவும் இல்லை என்றால் இருக்கின்றார்.
மத்திய மாகாண தேர்தல் பற்றிய பெட்டகம் குறித்து எழுதும் ஹட்டன் நேயர் சார்ல்ஸ் கே பானிபஸ், பிபிசி தமிழோசையில் ஒலிபரப்பான மத்திய மாகாண சபை தேர்தல் தொடர்பான பெட்டக நேர்காணலில் கருத்துரைத்த அனைவரினது வாதம் ஒருவருக்கு மற்றவர் எதிரானவர் என்பதையே காட்டுகிறது. பழனி திகாம்பரம், ஜே ஸ்ரீரங்கா, ஜெயரத்னம், வேலுசாமி, ராதாகிருஷ்ணன், பெருமாள் ராஜதுரை, ஆறுமுகன் தொண்டைமான் இவர்களைத் தவிர நியமன அங்கத்தவர் முத்து சிவலிங்கம் என நீண்ட பாராளுமன்ற அங்கத்துவ பட்டியல் காணப்பட்டாலும் நுரேலியா மஸ்கெலியா தேர்தல் தொகுதிகளுக்கு இவர்களால் செய்யப்பட்டது ஒன்றுமே இல்லை. தங்களின் இருப்புக்காக மட்டுமே இவர்களின் அரசியல் நாடகம் நடைபெறுகின்றது என்பதை நுவரெலியா மாவட்ட தமிழ் வாக்காளர்கள் புரிந்து கொள்ளும் வரை இவர்களின் அரசியல் பயணம் தொடரும் என்பதை எவராலும் மாற்ற முடியாது என்கிறார்.
வடமேல் வாகன தேர்தல் நிலவரம் குறித்த ஜெயபிரகாஷின் பெட்டகம் பற்றி எழுதுகின்ற புத்தளம் மணல்தீவு நேயர் வே அருணாகரன், ஜெயபிரகாஷ் அவர்களால் தயாரிக்கப்பட்ட வடமேல் மாகாண தேர்தல் களம் பெட்டக நிகழ்ச்சி தற்போதைய உண்மைத்தன்மையை வெளியுலகுக்கு காட்டியது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்.
இலங்கையின் வடமாகாண தேர்தல் பெட்டகம் குறித்து எழுதும் மான்ட்ரியல் நேயர் நவரத்னம், இலங்கையின் வடமாகாண சபை தேர்தலில் ஆயுதமேந்திய பிரிவினருக்கும் நிராயுதபாணிகளுக்கும் இடையே நடக்கும் பலப்பரீட்சையில் மக்கள் திடமான முடிவை எடுக்க முடியாமல் திண்டாடுவது அவர்களின் கருத்துக்களை கேட்டதில் இருந்து தெரிகின்றது. யார் வென்றாலும் தமிழர்களின் நிலை மாறுமா என்பது கேள்விக்குறிதான் என்கிறார்.
வடமாகாண முதலமைச்சர் பதவிக்கான வேட்பாளர் சி வி விக்னேஸ்வரனின் செவ்வி பற்றி எழுதுகின்ற பேங்காக் நேயர் அழகையா ஜெயக்குமார், விக்னேஸ்வரன் அவர்களுக்கு முதலில் நன்றிகள் பல கோடி. இன்றைய காலத்தின் தேவை என்ன? போரால் பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களின் துயரத்தை துடைப்பதற்காக இன்று எப்படி அரசியல் காய நிறுத்தல் செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக கூறியமைக்காக அவருக்கு சிறந்த அர்த்தி வழங்குகின்றேன். இலங்கை தமிழ் மக்களின் பிரச்சனையில் இந்தியாவும் அதன் மக்களினதும் தார்மீக ஆதரவு தேவை. ஆனால் சீமான், வைகோ, நெடுமாறன், திருமா போன்றவர்களின் ஆதரவு தமிழ் மக்களின் வாழ்வை சிதைக்குமே தவிர செப்பனிடாது என்பதை உங்கள் செவியின் மூலமாக புரிந்து கொண்டு நடந்தால் நல்லது என்றார்.
இதே பேட்டி பற்றி எழுதும் இலங்கை சில்மியபுரா நேயர் மௌல்வி பி ஏ கஃபூர், வடமாகாண சபை தேர்தலில் கவனிக்க வேண்டியது வேட்பாளர்கள் எந்த ஊர் அல்லது பிரதேசம் என்பது அல்ல, கடந்த கால வரலாறுகளும் அல்ல, விடிவை தேடி நிற்கும் வடமாகாண மக்களின் துயரங்களும் சுயநலன்களுக்காக அனைத்து சிறுபான்மை மக்களும் பிரிந்து விடாமல் தற்போதைய நிலையை உணர்ந்து இந்த தேர்தலில் செயல்படுவதுதான் மிகவும் நல்லது என்கிறார்.
விக்னேஸ்வரனின் பேட்டிக்கு சீமான் பதில் பற்றியே எழுதுகின்ற பெங்களூர் நேயர் மா ராஜா, திரு சீமான் அவர்கள் பெரியாரின் பேரன் என்று சொல்லிக்கொண்டு தனது அரசியலை தொடங்கினார். அப்படியென்றால் அவர் தனி தமிழ்நாடு அல்லது திராவிட நாடு கேட்டுத்தான் போராடி கொண்டிருக்க வேண்டும். இவருக்கு யார் தமிழிலமெல்லாம் கேட்க உரிமை கொடுத்தது என்றால் இருக்கின்றார்.
இங்கே லண்டனில் நியூஹாம் கவுன்சிலில் பல்லின மக்களை ஒருங்கிணைக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக ஆங்கிலமல்லாத வேறு மொழி புத்தகங்களை நூலகங்களில் இருந்து நீக்கும் நடவடிக்கையில் கவுன்சில் ஈடுபடுவது பற்றிய பெட்டகம் பற்றி எழுதும் லண்டன் ரெட் பிரிட்ஜ் நேயர் கஜாந்தன், இவ்வாறு செய்வதனால் நூலகத்துக்கு செல்லும் வேற்று மொழியாளர்களின் எண்ணிக்கை குறையும், எனவே வேற்று மொழி சமூகங்களுக்கு இடையேயான தொடர்பாடல் மட்டுப்படுத்தப்படும். சுருங்க கூறினால் இந்த முடிவு எதிர்மறை விளைவுகளையே ஏற்படுத்தும். கவுன்சிலுக்கு மிக அருகில் உள்ள ரெட் பிரிட்ஜ் கவுன்சிலில் நான் வசிக்கிறேன். இங்குள்ள நூலகத்தில் தமிழ் புத்தகங்களுக்கு என ஒரு பகுதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதை நான் தமிழ் மொழிக்கான ஒரு அங்கீகாரமாகவே பார்க்கிறேன். இந்த தமிழ் பகுதியை நீக்குவதால் இங்குள்ள தமிழரின் ஆங்கில அறிவை கூட்டலாம் என்றால் இந்த நூலகத்தின் தமிழ் பிரிவை இதுவரை பயன்படுத்தாதவர்கள் எல்லோரும் ஆங்கில மேதாவிகளாக அல்லவா மாறியிருக்க வேண்டும் என்று கேட்கிறார்.
இந்தியாவின் ஹரியானா மாநிலத்தில் சாதி உட்பிரிவு மாறி திருமணம் செய்து கொள்ள முயன்ற காதலர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பற்றி ஃபேஸ்புக்கில் கருத்தெழுதியிருக்கின்ற சென்னை நேயர் ஜெயக்குமார், எத்தனை பெரியார்கள் வந்தாலும் இந்த மாதிரி ஜாதி வரி பிடித்தவர்களை திருத்த முடியாது. நம் நாட்டில் கடுமையான சட்டங்கள் இல்லை. இருவரை கொன்றவர்களையும் கூடியிருந்தவர்களையும் தூக்கிலிட்டால் ஒருவேளை இதுபோல் செய்ய மற்றவர்கள் அஞ்சுவார்கள் என்றார்.
தமிழக அரசின் இலச்சினையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோபுரம் நீக்கப்பட வேண்டியதில்லை என்று உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு பற்றி ஃபேஸ்புக் மூலம் கருத்து தெரிவிக்கும் நேயர் ரகுநாதன் உமாபதி, கோபுரம் திராவிட கட்டடக்கலையின் ஒரு எடுத்துக்காட்டாகவே விளங்குகிறது, இதற்காகவே கூட இது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கலாம் என்கிறார்.
தமிழ்நாட்டில் தாதுமணல் பிரச்சினை பற்றிய பேட்டி பற்றி எழுதியிருக்கின்ற ஆடுதுறை நேயர் ஆர் பாலாஜி, மத்திய மாநில அரசு துறைகளுக்கு வானளாவிய அதிகாரம் அளிக்கப்பட உருவாக்கப்பட்ட வழிமுறைகளே இன்று ஊழலின் ஊற்றுக்கண்ணாக மாறிவிட்டன. இந்த வழிமுறைகள் மாற்றப்பட்டு நேர்மையான முதலீட்டாளர்கள் லாப நோக்கத்துடன் கனிம வளங்களை வியாபாரம் செய்யும் சூழலை, சட்டங்களை வழிமுறைகளை குறைவான மற்றும் நியாயமான காலத்தில் அனுமதி வழங்கப்படும் வழிமுறை உருவாக்கப்பட்டால் அன்றி ஊழலையோ அதிகார துஷ்பிரயோகங்களையோ ஒருபோதும் குறைக்க முடியாது என்று இருக்கின்றார்.
பர்மே தமிழர்கள் குறித்த தொடர் பற்றி எழுதும் தஞ்சை மாவட்டம் செந்தலை நேயர் என் எஸ் பாலமுரளி, தங்கமண்ணில் தங்கிய தமிழர்கள் என்ற தொடரை தொடர்ந்து கேட்டு வருகிறேன். பர்மே தமிழர்கள் பற்றி இந்த தொடர் மிகவும் சிறப்பாகவும் கேட்பதற்கு ஆர்வத்தையும் தூண்டுகிறது. குறிப்பாக இரண்டாம் உலகப் போரின் தாக்கம் பற்றிய இரண்டாம் பகுதி சிறப்பாக இருந்தது. பசுபுதையர் பற்றிய நினைவுகளை தமிழோசையின் மூலம் நான் தெரிந்து கொண்டேன் என்கிறார்.
தமிழக அரசின் 10 ரூபாய் குடிநீர் திட்டம் பற்றி எழுதுகின்ற விஜயமங்கலம் குணசீலன், மத்திய அரசின் ரயில்வே நிர்வாகத்தால் 1 லிட்டர் குடிநீர் பாட்டில் 15 ரூபாய்க்கும் தனியார் நிறுவனங்களால் 20 ரூபாய்க்கும் விற்கப்படும் நிலையில் தமிழக அரசு அதை 10 ரூபாய்க்கு விற்க முன்வந்தது என்பதெல்லாம் சரிதான். இந்த குடிநீரை எத்தனை பேர் வாங்கி பயன்படுத்த முடியும் என்று தெரியவில்லை என்றால் இருக்கின்றார்.
சரி, நேரமாகிவிட்டது சிவகன். இத்துடன் இந்த வார நேரம் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் நேயர்களின் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள வருவோம். வணக்கம் நேயர்களே.
வணக்கம் நேயர்களே.
நேயர் நேரம் கேட்டீர்கள். இதற்கிடையே முல்லைத்தீவு மாவட்டத்தில் பதிவான தபால் வாக்குகளின் முடிவை தேர்தல் ஆணையம் சற்று முன்னர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது. அதன்படி இலங்கை தமிழரசு கட்சிக்கு 646 வாக்குகளும், ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணிக்கு 146 வாக்குகளும், ஐக்கிய தேசிய கட்சிக்கு 2 வாக்குகளும், ஜனநாயக கட்சிக்கு 1 வாக்கும் கிடைத்திருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நேயர்களே, இலங்கையின் மாகாண சபை தேர்தல் முடிவுகளின் பிபிசி தமிழோசை இணையதளத்தில் இன்று சனிக்கிழமை இரவு முழுவதும் உடனுக்குடன் பதிவேற்றப்படுகிறது. எனவே மாகாண சபை தேர்தல் முடிவுகளை பிபிசி தமிழோசையின் இணையதளத்தில் நீங்கள் இன்று இரவு முழுவதும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு அது தொடர்பான விரிவான செய்திகளையும் ஆய்வு கண்ணோட்டங்களையும் நாளைய பிபிசி தமிழோசையில் நீங்கள் கேட்கலாம். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே.